பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மேடை பேச்சாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு கு சீனிவாசன் அவர்கள் இன்று கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் வாழ்க்கை வரலாறும் திரைப்பயணமும் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு புதுக்கோட்டை சீனிவாசனின் பணிவான வணக்கம். திரைப்பட வரலாற்றில் நீண்ட தூர பயணத்தில் இன்று வரை நம்முடைய மனங்களில் நிறைந்து வாழும் ஐயா நகைச்சுவை கலைஞர் என் எஸ் கிருஷ்ணன், கலைவாணர் என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர், அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். ஒரு நல்ல மனிதர், தர்ம சிந்தனை உள்ள மனிதர், நடிகர்களில் இப்படி ஒரு மாமனிதர் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. அவர் தான் நம்முடைய கலைவாணர் கண்ணதாசன். அவருடைய சொந்த ஊர் நாகர்கோவில். நாகர்கோவில் பக்கத்தில் ஒழுகினச்சேரி என்ற சிற்றூரில் அவர் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் சுடலையாண்டி பிள்ளை. அவருடைய தாயார் இசைக்கி அம்மாள். அவங்க குடும்பம் ஆரம்பத்தில் மிகவும் கடினமான அந்த சூழ்நிலையில் வறுமை பிடியில் சிக்கி தவித்தது. அந்த வறுமையில் இந்த குடும்பத்தை மீட்பதற்கு ஒரே வழி வேலைக்கு போகணும். கல்விச்சாலைக்கு போக வேண்டிய வயசில் அவர் வேலைக்கு போன அந்த சூழல் மிகப்பெரிய கொடுமை. அதையும் யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு டென்னிஸ் கோர்ட்டில் பந்தை பொறுக்கி எடுத்து கொடுக்கின்ற வேலையை அவர் துவக்கினார். அதற்கு பிறகு ஒரு மளிகை கடையில் பொட்டலம் அடித்து கொடுக்கின்ற பணியையும் செய்தார். மாலை நேரங்களில் அங்கே அருகே இருக்கின்ற ஒரு நாடக கொட்டகையில் தின்பண்டங்கள் விற்பனை செய்கின்ற அந்த தொழிலையும் அவர் செய்தார். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுதே அந்த நாடக கொட்டகையில் அந்த நடிக்கின்ற அந்த காட்சி, வசனம், அந்த அமைப்பையெல்லாம் பார்த்து அவர் மனம் லயித்தது. நாம் ஏன் ஒரு நாடக கலைஞராக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு ஆசை அவர் உள்ளே எழுந்தது. அதன் காரணமாக அவருடைய தந்தையிடம் சொன்னதற்கு பிறகு அவர் தந்தை சுடலையாண்டி பிள்ளை அவர்கள் அவரை நாடக கம்பெனிக்கு அழைத்து வந்தார். அந்த நாடக கம்பெனியுடைய பெயர் ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனி. அந்த நாடக கம்பெனியில் அவரை வேலைக்கு சேர்த்து விட்டார். இதிலிருந்து என்எஸ்கே அவர்களுடைய நாடக வாழ்க்கை தொடங்கியது. ஒரு மிகப்பெரிய ஒரு நாடக கலைஞராக உருவாக அந்த வேலை அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. பல பாத்திரங்களை ஏற்று சிறப்பாக மக்களுடைய பாராட்டை பெற்று நடித்து கொண்டே வந்தார். ஒரு கட்டத்தில் நாடகம் இவர் இல்லாமல் இல்லை என்ற நிலைக்கு மாறியதற்கு பின்னாலே பலவிதமான யுக்திகளையும் புதுமைகளையும் அந்த நாடகத்தில் புகுத்துவதற்கு தன்னை ஒரு மிகப்பெரிய சிந்தனையை உருவாக்கி கொண்டார். அந்த அடிப்படையில் வில்லுப்பாட்டு என்கின்ற ஒரு மாபெரும் கலையை நாடகத்திற்குள் புகுத்தி மக்களை வசீகரிப்பதற்கான வேலைகளை அவர் தொடர்ந்து செய்தார். அதோடு மட்டுமல்ல, புதிய யுக்திகள், இன்றைக்கு திரைப்படங்களில் எத்தனை யுக்திகள் வருகிறதோ அதை போல ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் அன்றைக்கே பல்வேறு நகைச்சுவை வடிவங்களை, சீர்திருத்த கருத்துக்களை, தேசபக்தியை நாடகத்தில் புகுத்தலாம் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்கிய முதல் கலைஞர் கலைவாணர் ஐயா தான். அப்படி பார்த்தீங்கன்னா தேசபக்தி என்ற பெயரில் ஒரு நாடகத்தை அவங்க உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கின அந்த நாடகத்தில் அண்ணல் மகாத்மா அவருடைய கதையை, மகாத்மா மகான் அப்படின்ற அந்த பெயரில் அவர் வந்து நடிக்கிறாரு. அப்போ பாரதியாருடைய பாடல்களை முதல் முதல்ல நாடகத்தில் இந்த பாடலை ஒளிபரப்பலாம் அப்படின்ற அந்த நிலையை உருவாக்குனதும் ஐயா கலைவாணர் தான். இப்படி நாடகத்தில் பல்வேறு நிலைகளில் வளர்ந்து வந்த அவரை திரை உலகம் அவரை கவனிக்க தொடங்கியது. இயக்குனர் திலகம், அன்றைக்கு எல்லிஸ் டங்கன் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்த இயக்குனராக பவனி வந்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையிலே எல்லிஸ் டங்கனுடைய பார்வையில் ஐயா கலைவாணர் தென்பட்டார். அப்படி தென்பட்ட அந்த சூழ்நிலையில் எல்லிஸ் டங்கன் அவரை வைத்து ஒரு திரைப்படத்தை உருவாக்க நாடக குழுவினர்களிடையே தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்வில் என்எஸ்கே வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு ஆனந்த விகடன் என்ற பிரபலமான அந்த பத்திரிகையில் எஸ்எஸ் வாசன் தொடர்ந்து எழுதிய அந்த கதைக்களத்திற்கு சதி லீலாவதி என்ற பெயரை வைத்து அந்த பெயரில் திரைப்படம் உருவாக திட்டமிட்டார்கள் படக்குழுவினர். அதிலே என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அறிமுகமாவது மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து பல்வேறு நட்சத்திரங்கள், திரைவானில் ஜொலிக்கின்ற நட்சத்திரங்கள், தமிழக மக்களை ஆட்டி படைத்த நட்சத்திரங்களான மக்கள் திலகம் எம்ஜிஆர், டி எஸ் பாலையா, தங்கவேலு, இது போன்ற நடிகர்களை எல்லாம் அந்த திரைப்படம் அறிமுகப்படுத்தியது. அதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு படங்கள், அந்த திரைப்படங்கள் எல்லாம் சீரிய கருத்துக்களையும் சிந்தனை கருத்துக்களையும் திறம்பட ஐயா கலைவாணர் அவர்கள் அவர்களுடைய படத்தின் மூலமாக பாடல்களாக, நகைச்சுவை காட்சிகளாக இப்படி நடித்து மக்களிடையே மிகப்பெரிய பிரபலம் பெற்றது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பாடல்கள் திரையரங்கில் அன்றைய காலகட்டத்தில் ஒன்சுமோர் கேட்கின்ற அளவிற்கு அவருடைய பாடல்கள் மிக பெரிய அளவிலே பிரபலம் அடைந்தது. அதைத் தொடர்ந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கின்ற அந்த உறவை கேலியாகவும் கிண்டலாகவும் சித்தரிக்கின்ற பாடல்கள், அதற்கு பிறகு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள அந்த உறவை பற்றி கேலியாக சித்தரிக்கின்ற பாடல்கள், சமூக சிந்தனைகள், ஜாதி பேதமற்ற அந்த கருத்துக்களை எப்படி விளக்குவது மக்களிடத்திலே என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு ஒரே வழி திரைப்படமும் நாடகம்தான். ஆக இரண்டையும் சரியாக பயன்படுத்திய ஒரு மகா கலைஞன் ஐயா கலைவாணர் அவர்கள். இப்போ ராஜாராணின்னு ஒரு திரைப்படம், அது வெற்றி படம், அன்றைக்கு பரவலாக மக்களிடத்திலே பேசப்பட்ட அந்த புகழ்பெற்ற அந்த திரைப்படத்தில் இவருடைய பாடல் ஒன்று, சிரிப்பு. அந்த சிரிப்பில் வந்து எவ்வளவு மகத்துவம் இருக்குது. மனைவியை சிரிக்க வைக்க கணவன் எடுக்கிற அந்த முயற்சிகள், அந்த முயற்சி வந்து அதை ஒரு திரைப்பட பாடலாக பார்க்க போகிறப்ப ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனதில் ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தும். சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கரையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தருமே சுறுசுறுப்பு. சிரிப்பு அந்த பாடலை இப்போ கொஞ்சம் கேட்போமே.
சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் துருதுருப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனி செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பது ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதர் இந்த பழ செருப்பு. காதர் இந்த பழ செருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளில் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு.
அந்த சிரிப்பு, சிரித்து கொண்டே பாடுகின்ற அந்த பாடலில் அன்றைக்கு இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் கணவனும் மனைவியும் எப்படி ஒரு அன்போடு உறவாடுகிறார்கள் என்ற காட்சியை பார்த்து மனம் விட்டு சிரித்தால் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். ஒவ்வொரு குடும்பமும் மாத அந்த சம்பளத்தை பெற்று அந்த குடும்பத்தை இயக்குவதிலே அந்த குடும்ப தலைவனுக்கு இருக்கிற சிரமம், அந்த குடும்ப தலைவிக்கு ஏற்படுகிற சிரமம், அதை உணர்த்தி அன்றைக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் குடும்பம் நடத்துவது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை ரசிகர்களுக்கு புரிய வைக்கின்ற வகையில் ஒரு பிரபலமான பாடலை அவர் பாடினார். அந்த பாடல் ஒன்றிலே இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 முப்பது வரைக்கும் திண்டாட்டம், பண்ணிய வேலைக்கு பலனை தருவது ஒன்னிலே, தேதி ஒன்னிலே, சம்பள தேதி ஒன்னிலே. அந்த ஒன்னாம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரையும் எப்படி பணத்தை கையாளுகிற விதம், அதற்கு பிறகு 21ஆம் தேதிக்கு பிறகு எங்கே போனாலும் நம்ம கோயிலுக்கு போகணும்னு போட்டு வச்சுருக்க பாருங்கள் உண்டியல் காசு, அந்த காசை எடுக்கிறதுக்கான முயற்சியை தான் எல்லா தலைவர்களும் குடும்பத் தலைவர்களும் செய்வாங்க அப்படிங்கிறத கேலியாகவும் கிண்டலாகவும் அதே நேரத்தில் பொருளாதார சூழ்நிலையை உணர்ந்து அந்த திரைப்படத்தில் இந்த பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாட்டை நம்ம கேட்போமே.
பொதுவாக இந்த மாத சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்த நிலைமையும்
பொன்னிலை இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், தேதி ஒன்னிலை இருந்து சம்பள தேதி ஒன்னிலை இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம், சம்பள தேதி ஒன்னிலை இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். பண்ணிய வேலைக்கு பலன் தருவது ஒன்னிலே, தேதி ஒன்னிலே, மனுஷன் படாத பாடு படுவது 21 21 முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே, தேதி ஒன்னிலே, பின்னும் 3ஆம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றிடும் 21 ஒன்னிலே இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே, தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே, அன்புடனே போட்டு வைத்த உந்தியல் வாயை கொஞ்சம் அன்புடனே போட்டு வைத்த உந்தியல் வாயை கொஞ்சம் அகலமாகி ஆட்டி பாப்பா 21 ஆமா, தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே, சினிமா டிராமா காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்காதுன்னிலே, தியேட்டர் காலி ஆள் இருக்காது தேதி 21, சிகரெட் பீடி வெற்றில பாக்கு விற்பனை அதிகம் ஒன்னிலே, தெருவில் எறிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும் 21 ஒன்னிலே இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கொண்டவனும் கொண்டவளும் குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே, தேதி ஒன்னிலே, அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குத்திகளும் போட்டுக்கிட்டு கோணி கொள்வார் 21 முகம் கோணி கொள்வார் 21 தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே, தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே, தரையில் நடந்து வருவார் 21 நண்பர் நடமாட்டம் எல்லாம் ஒன்னிலே, எந்த நாயும் எட்டி பார்க்காது 21 கொண்டாட்டம் தான் தேதி ஒன்னிலே, பின்பு திண்டாட்டம் தான் 21 கொண்டாட்டம் தான் தேதி ஒன்னிலே, பின்பு திண்டாட்டம் தான் 21.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பிகாபதினு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் மதுரம் அம்மா நடிச்சிருப்பாங்க, இவர் வந்து கணவன் மனைவி தான், ஆனால் திரைப்படத்தில் அந்த அம்மாவோட அன்பை பெறுவதற்காக கேலியும் கிண்டலுமா ஒரு பாடல் பாடியிருப்பார். அந்த கண்ணே உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா, கவலை கொஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா அப்படின்னு இவர் கேட்ட உடனே அந்த அம்மா ஏய் அப்படிம்பாங்க, உடனே ஏய் ஏய் ஏ ஏய் ஏ ஏன்னு அது ஒரு இசையோடு அதை சொல்லுவார். அதுக்கடுத்து சொல்லுவார், தங்கமே உந்தையவை நான் பெறுவேனோ, என் அங்கம் குளிரவாறு அனைத்து அகமகிழ்வேனோ. உடனே அந்த அம்மா கேட்பாங்க, யோ இப்போ தங்கன்னு சொன்னது நீ என்ன தானே அப்படி, அட இல்லைம்மா பாட்டில் எல்லாம் நிறையா சேர்த்துருக்காங்க சொல்லுவாங்க, தங்கத்தை சேர்க்கலை இல்லை அதனால் நான் தங்கத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு அடுத்து சரி அதானே பார்த்தேன் பாடு பாடு பார்ப்போம் அப்படிம்பாங்க அந்த அம்மா. அதுக்கு உடனே பாடுவார், தேனே தேனே ஓ அப்படி, தேனே உன்னை தேடி தேடி நான் அழிந்தேனே, நீ தெரியும்படி எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. யோ நிறுத்தியா, இப்போ நீ எதிரில் இருந்தும் தொட பயந்தேனேன்னு சொன்னது நீ என்னத்தானே அப்படின்னு அந்தம்மா கேட்பாங்க. உடனே இவர் சொல்லுவார், ஐயைய அட நீ வேறம்மா, என்னம்மா எப்போ பார்த்தாலும் வம்பே பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வந்து உடம்பு சரியில்லைன்னு வைத்தியர்கிட்ட போனேன், அவர் என்ன சொன்னார்னா ஒரு மருந்து கொடுத்தாரு, அந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு கசக்கும் இல்லையா, அப்போ என்ன செய்யணும், தேன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா மரத்தில் தேன் இருந்துச்சு, தேன் எடுத்தோம்னா தேன் கடிக்குமோ கொத்துமோன்னு பயம், அதனால் சொன்னேம்மா அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மா இவருடைய புத்தி கூர்மையை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு மூளையே மூளை அப்படின்னு சொல்லி அவங்க திருமணத்துக்கு ஒப்புவிக்கிற மாதிரி அந்த காட்சி வரும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த பாட்டை பார்ப்போமே.
கண்ணே 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 உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா.
என்னது கண்ணே சொல்றீங்க?
அட ஒண்ணே இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான் வேற ஒண்ணு.
ஓஹோ, அப்ப பாரு.
தங்கமே 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 உன் தயவை நான் பெறுவேனோ, என்று தான் பெறுவேனோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும், என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள்
வேணும்.
வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்
பாருங்க பாருங்க.
நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓஹோ முகரையப்பாரு, சரி ஓ சரி.
இந்தாங்கய்யா இன்னமே அவன் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க. இப்ப தேனேன்னு என்னதானே
சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
எதிரில இருக்கு தொட முடியல, இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு.
அதற்கு அடுத்தார் போல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்ற ஒரு திரைப்படம், ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த திரைப்படம், மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்ட திரைப்படம், அன்னைக்கு வசூலில் பயங்கரமாக ஒரு செண்டம் அடித்த அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இவங்களும் நண்பராக நடிச்சிருப்பாங்க, ஐயா கலைவாணரும். அப்போ அந்த ஒரு இசையோட ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டில் இவர் கேட்பார், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் இது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் கேட்குறப்ப இவர் சொல்லுவார், கத்தி கடப்பாற அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் இல்லை, கத்தி கடப்பாறையெல்லாம் கிடையாது, உலகத்தில் பயங்கரமான ஆயுதன்றது மனிதனுடைய நாக்கு தான்னு சொல்லி அந்த பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடியிருக்கிற அந்த பாடல், அந்த பாட்டை கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு புறம். விஞ்ஞான வளர்ச்சி என்பது காலத்தால் நிச்சயம் மாற்ற முடியாது, விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தே தீர வேண்டும், அதுதான் எல்லாருடைய லட்சியமும் எண்ணமும். நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்கிற மாதிரி எல்லாரும் இன்னைக்கு கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அது மாதிரி ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் ஐயா கலைவாணர் ஐயா விஞ்ஞானத்தை வளர்க்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாடலாகவே ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார், விஞ்ஞானத்தை வளர்க்கப் போகிறேன் டி அப்படின்ற பாடல். அதில் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற மின்சார சாதனங்கள்லாம் அன்னைக்கு திரைப்படங்களில் அவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு சொன்னது பெரிய அளவில் மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை பெற்றது. அந்த பாட்டை நம்ம கேட்போம்.
விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து கலந்து காட்ட போறண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து கலந்து காட்ட போறண்டி, தஞ்சாவூர் ஏட்டம் இருந்து தலைகீழா பாடம் படுச்சு, கொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறந்துறா போல, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து கலந்து காட்ட போறண்டி, விஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தி ஞானே ஆயுள் விருத்து பண்ண போறண்டி,
அணுசக்தியாலே ஆளுநருக்கு பண்ண போதண்டி. அடுத்த நாட்டுக்காரம் போல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம தீமை அஞ்ஞானத்தை அறிஞ்ச போறண்டி. அணுசக்தியாலே ஆளுநருக்கு பண்ண போதண்டி. அது மட்டுமா புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காய்க்க பஞ்ச கிழவர் தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க கைத்திறமையை காட்ட போறண்டி. ஒரு கவிய பாடி காத்து மழையுண்டாக்க போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி.
வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க.
வீட்டுக்கா?
ஆமா.
என்ன வேணும் கேட்டுக்கோ.
நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்ல போறதுல குழா வைக்கணும் குளிரு மிஷினும் கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்.
முடிஞ்சுடா.
உன்ன மறந்துட்டேன்.
என்ன அம்மா?
பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில இட்டிலையும் காபி நம்ம பக்கத்தில் வந்திடணும்.
ஐயா,
கட்டிலுக்கு மேலே பேனு காற்ற சுத்தோணும் காலங்காட்டும் கருவியும்
வேணும். அது பைத்தியம். நம்ம நாட்டிலே வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டிய பாரு, மேநாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ கார்ல போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காபி குடிப்பா. தெரிஞ்சுக்கோ.
அதை போல மதுரை வீரன் அப்படின்னு ஒரு திரைப்படம், அதில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த அந்த திரைப்படத்தில் இவர் வந்து கதாநாயகனுடைய தந்தையா அம்மாவை வந்து மதுரை அம்மா செஞ்சுருப்பாங்க. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சி என்னென்னா வைகை நதி கரையோரம் போய் இவங்க நிற்பாங்க. நின்னா ஐயா மதுரை அம்மா என்ன செய்வாங்கன்னா வைகையில் இருக்கிற அந்த ஆறில் இருக்கிற தண்ணியை கையில் எடுப்பாங்க. எடுத்தோடனே இவர் சொல்லுவார், தண்ணியை எடுக்கக்கூடாது, கையில் எடுக்கக்கூடாது, வைமா கே கொட்டுமா கொட்டுமா தண்ணியை கொட்டுமா. ஏன்னா வர்றவங்க போகிறவங்கெல்லாம் வைகையில் தண்ணியை எடுத்துட்டா அப்புறம் தண்ணி வற்றி போயிடும். அதனால் வைக்கணும், கையை எடுத்துடணும். அதனால தான் வைகைன்னு பேர் வச்சுருக்கான் தெரியுமா அப்படிம்பார். அப்போ நீர் மேலாண்மை, நீரோட அவசியத்தை ஒரு நகைச்சுவை கருத்தோடு அந்த மதுரை வீரன் திரைப்படத்தில் சொல்லியிருக்கிற அந்த காட்சி. அதற்கடுத்து அந்த பழைய சாதம் இருக்கிறது இல்லையா, இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டின்னில் நீராகாரத்தை போட்டு பெரிய அளவில் டாலர் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பழைய நீராகாரத்தை அந்த திரைப்படத்தில் மக்களிடத்தில் எடுத்து சொல்லியிருப்பார் தாயார் மதுரம் அம்மாவிடம். நகைச்சுவை கலைவாணர் அவர்கள் பேசுகிற ஒரு காட்சி என்ன சொல்லுவார்னா, அந்த அம்மா வந்து நீராகாரம் கொடுப்பாங்க ஒரு பானையில் வச்சு, வெங்காயம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அதை குடிச்சிட்டு சொல்லுவார், ஏம்மா அதாவது இந்த நீராகாரம் இவ்வளவு அருமையாக இருக்குது, இது என்னன்னு சொல்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் தேவாமிருதம்னு சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. அதாவது இந்த நீராகாரத்தை தான் தேவாமிருதம்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிற அந்த காட்சியில் நம்ம அதாவது உணவு எந்த மாதிரியான உணவு நம்ம உட்கொண்டா உடம்புக்கு நல்லது அப்படின்ற ஒரு கருத்து. இதை தொடர்ந்து இப்படி பல்வேறு நகைச்சுவை கருத்துக்கள், எல்லா கருத்துலேயுமே ஒரு உட்பொருள் இருக்கும். ஒரு சின்ன கோட்டை மறைக்கணும்னா அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போடணும், அப்போ அந்த கோட்டுக்கு வேல்யூ போயிடும் அப்படின்ற கருத்தை சொல்லி தொடர்ந்து விஞ்ஞான வளர்ச்சி, நவீன பொருளாதார வளர்ச்சி, சமூக சீர்திருத்த வளர்ச்சி, ஜாதி பேதமற்ற ஒரு சமுதாய அமைப்பு, அத்தனையும் ஒரு துறையிலே கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய கலைஞன் என்று சொன்னால் ஐயா கலைவாணர் அவர்கள் தான். அவர்களை மகிழ்விக்கின்ற வகையிலே தான் ஐயா பம்மல் சம்பந்தம் அவர்கள் கலைவாணர் என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கினார். அவருடைய வீடு வந்து எப்பயுமே வந்து அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. 100 பேர் சாப்பிட்ற எப்போ வந்தாலும் ஐயா கலைவாணர் வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு தெம்பு. அந்தளவு வர்றவங்களுக்கு பூரா விருந்து படைத்த ஒரு மாபெரும் தர்ம சிந்தனையாளர். இப்போ வந்துக்கிட்டே இருக்காரு. வந்துக்கிட்டு இருந்தோன்னா திடீர்னு யாராவது வரும் வழியில் மறித்து எனக்கு உதவி அப்படின்னா கையில் பணம் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவார். பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே வண்டியில் இருக்கிற செக்கை எடுத்து அதை போட்டு கொடுத்துருவார். உடனே வங்கியிலேருந்து ஃபோன் அந்த மேலாளர் பண்ணி, ஐயா உங்கள் காசோலை பவுன்ஸ் ஆக போதியா அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த பணத்தை கட்டுற அந்த புத்திசாலித்தனமும் அவர்கிட்ட இருந்தது. இப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எப்படி தர்மவான் என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்களோ அந்த கொண்டாடுகிற அந்த மனிதருடைய முன்னோடியாக ஐயா கலைவாணர் இருந்தார். அதே மாதிரி ஜீவானந்தம் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய அன்பையும் முழுமையாக பெற்றவர் ஐயா கலைவாணர் ஐயா அவர்கள். அந்த அடிப்படையில் ஐயாவுடைய போற்றுகின்ற வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலந்து கொண்ட இறுதி நிகழ்ச்சி கலைவாணர் அவர்களுடைய சிலையை திறந்து வைத்த நிகழ்ச்சி தான் அவர் கடைசியாக கலந்துகிட்ட நிகழ்ச்சி. அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாகர்கோயிலில் ஐயா கலைவாணருக்கு அவருடைய பெருந்தன்மை தர்மத்தை உயர்த்துகின்ற வகையில் நாகர்கோயிலில் திருவுருவச் சிலை அமைத்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அதை விடுத்து முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் வந்து கலைவாணர் அரங்கம் அப்படின்னு பெயர் சூட்டி அவருடைய நினைவை என்றைக்கும் தமிழகம் மறக்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் மாலை சூட்டியிருக்கிறது தமிழக அரசாங்கம். அறிஞர் அண்ணா அவர்கள் ஐயா கலைவாணரை பற்றி ஒரு கருத்தை சொன்னார், மிகவும் பிரமிப்பாக இருந்தது. இப்போ திரைப்படத்தை பார்த்துட்டா ரொம்ப பேர் கெட்டு போயிடுவாங்க, திரைப்படம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிற காலகட்டங்களில் ஒரு மூத்த தலைவர், நாட்டுடைய முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர், எல்லாராலும் போற்றப்படுகிற அறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு இலக்கிய கூட்டங்கள், ஆங்கில புலமை இதிலெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தகர். அவர் ஐயா கலைவாணரை பற்றி சொல்கிற கருத்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பல்வேறு இளைஞர்கள் கலைவாணருடைய நகைச்சுவையை பார்த்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தியிருக்கிறார்கள், நல்வழிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று அறிஞர் அண்ணா அவரை பற்றி மிகவும் பிரமிப்பாக சொன்னது எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. அந்தளவு அவருடைய நகைச்சுவை அனைவராலும் போற்றப்பட்டது, உள்வாங்கப்பட்டது. அவருடைய கருத்துக்கள் நகைச்சுவை பாடமாக சொல்லவில்லை, ஆனால் பாடலாக சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் சாதாரணமாக, இப்போ ரெண்டு நண்பர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தோளில் கையை போட்டுட்டு அப்படியே போவாங்க இல்லையா, ஆனந்தமாக உற்சாகமாக பேசிகிட்டு போவாங்க பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய தோளில் என்எஸ்கே என்ற கலைவாணர் அவர்களுடைய கரங்களை நம் தோளில் போட்டுக்கொண்டு எப்படி ஒரு மனிதநேய கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, நம்ம தாய் தகப்பன் மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசானாக, திரைத்துறையில் நல்ல ஒரு கலைஞனாக, மனிதநேயம் மிக்கவராக, நல்ல மனிதராக இருந்த ஐயா கலைவாணர் அவருடைய கருத்துக்கள் அப்படித்தான் நம்முடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு பல கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறது. அதே போல் நகைச்சுவைக்கு வந்து ஒரு டிக்ஷனரி அப்படின்னே சொல்லலாம். நகைச்சுவை எப்படி இருக்கணும், பார்த்தா யாரையும் பாதிக்காத அளவில் அந்த நகைச்சுவை கேட்கணும், ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அடிப்படையில் நகைச்சுவை எல்லா நேரமும் அதை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த நகைச்சுவை பொருந்த வேண்டும். அப்படி பொருந்துகின்ற நகைச்சுவை யாரும் எழுதியெல்லாம் ஐயா கலைவாணருக்கு கொடுக்கவில்லை. அது இயற்கையிலேயே அவரால் இந்த மனித சமூகத்திற்கு என்னவெல்லாம் நன்மைகள் தர முடியும், எப்படியெல்லாம் மனித சமூகம் பாதிக்கப்படுகிறது, எந்தெந்த இடத்திலிருந்து மனித சமூகம் எப்படி பாதிக்கப்படும், அதையெல்லாம் உணர்ந்து அதை ஆவேசமாக சொல்லிவிடாமல் நகைச்சுவையோடு சொல்லி ஒரு மனித ஆற்றலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குளிர் பிரதேசமாக விளங்கியது அவருடைய நகைச்சுவை. காலத்தால் அழிக்க முடியாத நகைச்சுவை, காலத்தால் மாற்ற முடியாத கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தேவை, எல்லாமே தேவை நமக்கு. இன்றைக்கு நாம் பார்க்கிற அத்தனை விஷயங்களும் செய்திகளும் அன்றைக்கே தொலைநோக்கு சிந்தனையோடு நமக்கு இதெல்லாம் தேவை. குறிப்பாக பெண்கள் பயன்படுத்துகிற மிக்சி கிரைண்டர் வரையும் அதை வந்து நகைச்சுவையாக சுவிட்சை போட்டால் சுத்தணும், மாவு நமக்கு வரணும், இட்லி வரணும், டேபிளில் உட்காந்துக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்ற அந்த தத்துவத்தை கூட எளிதாக நமக்கு புரிய வைத்தது ஐயா கலைவாணருடைய கருத்துக்களும் நகைச்சுவையும். ஆக அந்த நகைச்சுவை சிந்தனையாளர் நம்மை எல்லாம் மறக்க முடியாமல் அந்த நகைச்சுவையை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்ற அந்த தேன் சுவை நகைச்சுவையை நமக்கு வழங்கிய கலைவாணர் அவர்களை என்றைக்கும் நாம் மறக்க முடியாது, போற்றிக்கொண்டே இருப்போம், அவருடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருப்போம். இப்படி மக்களுடைய மனசில் நீங்காத இடம்பெற்ற ஐயா கலைவாணர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களில் சீரிய கருத்துக்களையும் சிந்தனையை ஊட்டுகின்ற நகைச்சுவையும் பாடல்களையும் இப்படியெல்லாம் ஒரு பன்முக வித்தகராக அவர் இந்த மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி இந்த தமிழகத்தை நகைச்சுவை என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதிலே விரசம் இருக்கக்கூடாது, யாரையும் பாதிக்கப்படக்கூடாது, அந்த மாதிரியான நகைச்சுவையை ஐயா கலைவாணருக்கு பிறகு வேறு யாரும் அவ்வளவு எளிதாக அந்த இலக்கை அடைந்துவிட முடியாது என்கின்ற அடிப்படையில் நகைச்சுவையினுடைய மன்னனாக, மக்கள் போற்றும் சிறந்த மனிதராக, தர்ம சிந்தனை உள்ளவராக, அனைவருக்கும் உதவி செய்கின்ற ஒரு நல்ல உள்ளமாக நம்மிடத்திலே வாழ்ந்த ஐயா கலைவாணர் என்எஸ்கே அவர்களுடைய பிறந்த நாளில் புதுகை பண்பலை நேயர்களோடு அந்த புனிதமான மனிதரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய புதுகை வானொலி நிலையத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் புதுக்கோட்டை சீனிவாசன் பணிவான வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்கள் ஐயா.
நேர்களே, இதுவரை என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் வாழ்க்கை வரலாறும் திரைப்பயணமும் குறித்து மேடை பேச்சாளர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு கோ சீனிவாசன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.